ಸರಾಗಃ ಸದ್ವೇಷಃ ಪ್ರಸೃಮರಸರೋಜೇ ಪ್ರತಿದಿನಂ ನಿಸರ್ಗಾದಾಕ್ರಾಮನ್ ವಿಬುಧಜನಮೂರ್ಧಾನಮಧಿಕಂ ಕಥಂಕಾರಂ ಮಾತಃ ಕಥಯ ಪದಪದ್ಮಸ್ತವ ಸತಾಂ ನತಾನಾಂ ಕಾಮಾಕ್ಷಿ ಪ್ರಕಟಯತಿ ಕೈವಲ್ಯಸರಣಿಂ. ಇದು ಪಾದಾರವಿಂದ ಶತಕತ್ಲ 16th ಶ್ಲೋಕಂ. ಸರಾಗಃ ಕಾಮಾಕ್ಷಿಯ ಪಾದಾರವಿಂದಂ ಚಕ್ಕಚವೇಲ್ ಇರುಕು. ರಾಗಂನ ಸೆವಪ್ಪು, ಸೆವಪ್ಪು ವರ್ಣತ್ತೋಡು கூடியதும். ಸದ್ವೇಷ ಪ್ರಸೃಮರ ಸರೋಜಿ, ಮಲರ್ಂದ தாமர இடத்தில் ದ್ವೇಷத்தை காண்பிப்பதும். அதாவது தாமரை காட்டில் ரொம்ப அழகா இருக்கனால தாமரட்ட ద్వేషம் காமிக்கிறது அப்படிங்கிறார். நிசர்காத்து ஆக்ராமன்னு விபுத்தஜன மூர்தானம் அதிகம். விபுத்தஜனஹான தேவர்கள், தேவர்களுடைய தலைமையில் எப்போ பார்த்தாலும் பாதங்களை வைப்பதும் அப்படின்னு அர்த்தம். அதாவது தேவர்கள் வந்து நமஸ்காரம் பண்ணி வரங்களை பெற்று கொண்டு போகிறார்கள், அதனால் அவள் தலைமையில் கால் வைக்கிறது அப்படின்னு. இப்படி ராகம் துவேஷம் விபுத்தாங்கிறதுக்கு ஞானிகள்னு ஒரு அர்த்தம். ஞானிகளும் அம்பாவுடைய சரணத்தில் நமஸ்காரம் பண்ணுறான். இந்த மாதிரி பெரிவா தலைமையில் காலை வைக்கிறது, ஆக்ராமன்னு அப்படின்னு சொல்லி அதிக்கிரமித்து நடந்துக்கிறது, இந்த மாதிரி குணங்களை கொண்ட ஒருவர் சதாம் நதானாம் காமாட்சி, தன்னை வந்து நமஸ்காரம் பண்ணுற சாதுக்களுக்கு மோட்ச மார்க்கத்துக்கு வழி காண்பிக்கிறதே, இது எப்படி முடியுது அப்படின்னு கேட்குறார். அதாவது ஒரு குருவானவர் தான் ராகம் துவேஷம் எல்லாவற்றையும் விட்டு தான் மகான்களை ஆசிரயிச்சு இருந்தாதான் இன்னொருத்தனுக்கும் அதே வழியை காமிச்சு ராகத்வேஷங்கள் எல்லாம் விடணும், மகான்களை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோட்ச மார்க்கத்தில் அவளை வழி நடத்த முடியும். அப்படி இல்லாமல் இப்போ விபரீதமாக இருக்கே உன்னுடைய பாதத்தினுடைய நடத்தையும் அது பண்ணுற உபதேசமும் அப்படின்னு துணிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம். இது நமக்கு ஒரு குரு கிட்ட சிஷ்யன் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை சொல்லித்தர ஒரு ஸ்லோகமாக இருக்குது. ஒரு சிஷ்யன் ஒரு குரு கிட்ட போகும்போது அவரை பரிசோதனை பண்ணி பார்க்கலாம், இவர் நமக்கு தகுதியான குருவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் தன்னுடைய மனசுக்கு திருப்தியாகிற வரைக்கும் அவர்கிட்ட பார்த்து பழகலாம். ஆனால் எப்போ அவர் சத்குருன்னு தெரிஞ்சிடுத்தோ அப்போ தன்னுடைய ஈகோவை விட்டு அவர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிருந்தால் ஒழிய மோட்ச மார்க்கத்தில் போகிறதுக்கு வழியே இல்லை. ஒரு சிஷ்யன் தன்னை முழுமையாக குருவிடத்தில் ஒப்படைச்சிருந்த பின்ன குரு அவனுக்கு வழி காமிப்பார். அந்த வழி காண்பிக்கிறதுங்கிறது அவனுடைய ஈகோவை தகர்க்கிறதுக்காக தான் இருக்கும். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு அந்த சிஷ்யன் ரெடி ஆகிற வரைக்கும் குரு பொறுமையாக தான் இருப்பார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எது சொன்னாலும் அவனுக்கு ஏறாது. இந்த லௌகீக படிப்பு மாதிரி கிடையாது, என்கரேஜ் பண்ணி மார்க் போட்டு அவனை மேலே மேலே பாஸ் பண்ண வைக்கிற மாதிரி கிடையாது. மோட்ச மார்க்கத்துக்கு அவனுடைய அகங்காரத்தை தகர்க்கணும். அது பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். அதுக்கு தயாரான சிஷ்யனுக்கு தான் ஒரு குரு வழி காமிப்பார். நம்ம மகாபிரிவாளை பற்றி இப்போது ரொம்ப எல்லோரும் ஒரு அவர்கிட்ட பக்தியோடு இருக்கோம், அவர் பண்ண அற்புதங்களை தான் நினைக்கிறோம், அவர் பண்ண அனுகிரகங்கள்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் மகாபிரிவா வேத மதத்தில் ரொம்ப ஆசையோடு இருந்தார். சராகன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப வேத மதத்துக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார். தான் இருந்த அந்த பீடத்தை அலங்கரித்து கொண்டு வேதத்தை நன்னா வாழ வச்சார். அதுக்காக பிரிவா உன்னுடைய குடும்பத்துலேருந்து ஒரு பிள்ளை எனக்கு வேதத்துக்கு தரியா அப்படின்னு அன்பாக கேட்பார். வேதம் படிக்க வந்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு வழி காமிச்சு என்ன படிக்கணும் அடுத்தது ஸ்டைஃபண்ட் கொடுத்து அதுக்காக வேத ரக்ஷண நிதி ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தார். அந்த மாதிரி தர்மசாஸ்திரங்களில் பெரியவாளுக்கு நம்பிக்கை, அந்த ரிஷிகள் சொன்னபடி தான் இருப்பேன்னு இருந்தார். நம்மெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப பிரெயின் வாஷ்டாக இருக்கும் இந்த இங்கிலீஷ் படிப்பு இந்த மீடியாவெல்லாம் பார்த்து. மகாபெரிவா தர்மசாஸ்திரத்தில் இருக்கிறத முழுக்க நம்பி அந்த ரிஷிகள் எது பண்ணினாலும் அது கருணையோடு பண்ணுறது தான் அப்படின்னு நம்பி அதைத்தான் தான் வாழ்ந்தார். தன்னிடத்தில் வந்த சிஷ்யர்களுக்கு அதை தான் உபதேசம் பண்ணார். நீங்கள் சிஷ்யன்னு வந்து நமஸ்காரம் பண்ண இல்லையோ அதுவே போகிறோம். நான் இந்த தர்மசாஸ்திரங்களை நம்பி நான் இதில் நடத்தினேன்னா நீங்களாம் தானாக அந்த வழிக்கு வந்துடுவீள் அப்படிங்கிற அளவுக்கு நான் அம்பாள்கிட்ட அதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு தர்மசாஸ்திரத்தில் ரொம்ப தீவிரமான நம்பிக்கிறது. அது மாதிரி அவருடைய அவர் எல்லாத்தையும் கடந்த ஞானியாக இருந்தாலும் இதெல்லாம் அவருடைய விருப்பங்களாக இருந்தது. அவர் எதை வெறுத்தார் அப்படின்னு பார்த்தா நாஸ்திகத்தை வெறுத்தார். சனாதன தர்மத்துக்கு வர ஆபத்துக்களெல்லாம் ரொம்ப அவர் வெறுத்தார். இங்கிலீஷ் பாஷையே அவர் பேசாமல் இருந்தார். ஏன்னா இங்கிலீஷ்காரன் நம்முடைய மதத்துக்கு ரொம்ப ஹானி பண்ணியிருக்கான், ரொம்ப சூட்சியாக பலது பண்ணி நம்மளுடைய சதுர்த்திச வேத வித்தைகள் வளர்ந்ததெல்லாம் இல்லாமல் பண்ணி நமக்கு ஹானி பண்ணியிருக்கான்னு அவர் இங்கிலீஷே பேச மாட்டார். லைஃப் முழுக்க பேசலை. சினிமா, காபி, வரதட்சணை, பகட்டு இதெல்லாம் அவர் வெறுத்தார். ஆனால் எண் குண பஞ்சரனே அப்படின்னு அந்த ஆத்ம குணங்கள் நிரம்பி இருந்ததுனால அவர் தன்னுடைய விருப்பு வெறுப்பை வந்து யார் மேலேயும் காமிக்க மாட்டார். தன்னுடைய வேத மதத்தை உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற தன்னுடைய மிஷனுக்கு யார் ஒத்து வருவாளோ அந்த மாதிரி ஹானஸ்டியும் பணத்தாசையும் இல்லாதவாளாக பார்த்து அவளை கூப்பிட்டு பேசி சுப்பிரமணியம் சுவாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி, சங்கரநேத்ராலயா, பத்ரிநாத், ஆர் வெங்கட்ராமன், நம்முடைய வேதம் படித்த பண்டிதர்கள், தர்மசாஸ்திரம் படித்தவா, புராணங்கள் படித்தவா, அவளெல்லாம் பார்த்து பேசி அவளை தன்னுடைய பக்கத்தில் தன்னுடைய தபஸ்னாலையும் அன்புனாலையும் இழுத்து அவளை கொண்டு தம்முடைய மதத்துக்கு என்ன பண்ணலான்னு பார்த்து பண்ணிகிட்டே இருந்தார். அதே நேரத்தில் மதத்துக்கு ஹானி பண்ணவா அவளெல்லாம் வெறுக்கலை. ஆனால் அவளுடைய தலைமையில் காலை வச்சுன்னு போயிட்டே இருந்தார் அவர். அந்த மாதிரி தன்னுடைய தபஸ்னால் அவளுடைய அந்த மலினமான நடத்தையெல்லாம் ஒன்றுமே இல்லாத அடித்து ஆஸ்திகத்தை வளர்த்துட்டே போனா. பெரியவா ஒரு பாட்டி மடி பண்ணிட்டு பெரியவாட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறா. பெரியவா சௌக்கியமா அப்படின்னு கேட்குறா. ஏதோ இருக்கேன் பெரியவா, ஏதோ அவளை சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறா. பெரியவா சொல்கிறா, உன் பாடு தேவலாம், அவளை மோரில் போட்டால் ஜாஸ்தி ஆகும், நான் வயர் நரம்பும், நான் பூரியை சாப்பிட்ருக்கேன், புரிய மோரில் போட்டால் கொஞ்சோண்டு ஆகிடுது அப்படின்னு வேடிக்கைப்படுறான். அந்த மாதிரி தன்னுடைய பேச்சை கேட்டு மடி பண்ணிட்டு நாமத்தை சொல்லிட்டு ஒரு பாட்டி இருக்கான்னு அவள்கிட்ட அன்பு காமிப்பான். அதே இந்திரா காந்தி வந்து மணிக்கணக்கானின்னா கூட பேச மாட்டான். அந்த மாதிரி மகாபெரிவா, அப்படி மகாபெரிவாளுக்கும் சில விருப்பு வெறுப்புகள் இருந்தது. ஒருத்தரையும் சட்டை பண்ணாத ஒரு யதீந்திராளாக இருந்தா அந்த மகாபெரிவாளை தன்னுடைய குருன்னு மனசார ஒப்புத்துண்டு யார் தன்னை ஒப்படைச்சாலோ அவளுக்கெல்லாம் பெரியவா நல்ல வழி காமிச்சிருக்கா, ஞான வழியில் கூட்டின்னு போயிருக்கா. ஒரு சின்ன அளவில் சுவாமிகள்கிட்டையும் அந்த மாதிரி அனுபவம் எனக்கு இருக்குது. சுவாமிகள் பாகவத தர்மத்தை ரொம்ப அதை பிரியமாக அது தெரிஞ்சுட்டு அதை தான் அனுஷ்டிச்சுருந்தார். இந்த பாகவத தர்மம் பக்தி மார்க்கங்கிறதுல பிக்கஸ்ட் டேஞ்சர் ஹிப்போக்ரசி, பக்திங்கிறது பெட் ஆஃப் ரோசஸ்ட்டு நினச்சிக்கிறா அப்படி கிடையாது அப்படின்னு கிட்டத்தட்ட ஞான மார்க்கம் மாதிரி அவ்வளோ ஞான வைராகியத்தோடு சுவாமிகள் பகவத தர்மத்தை அனுஷ்டிச்சிருந்திருந்தார். அதனால் அவர் ஹிப்போக்ரசியை ரொம்ப வெறுப்பர். எளிமையான பக்தி பண்ண போகிறோம், ஆனால் சத்தியமாக இருக்கணும், மனசை பகவான்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து வாட்ச் பண்ணுவார். அவரும் ஒரு யதீந்திராளாக இருந்தார். இந்த பிரிவா சுவாமிகள்லாம் கொஞ்சம் தன்னலமாக இருந்து கொஞ்சம் பணத்துலேயோ பெண் விஷயத்துலேயோ இல்லை கியாதி லாப பூஜையிலையோ ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தால் கூட அவளால் இவ்வளோ பெரிய காரியங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் பார்க்குறவாளுக்கு அது முதல்ல புரியாது. அதை புரிஞ்சுட்டா அவள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிக்கணும், ஒப்படைச்சுட்டா நமக்கு அவள் வழி காமிக்கிறான் அப்படின்னு தோன்றுறது. என்ன எடுத்துட்டா எனக்கு கம்பராமாயணத்தில் கொஞ்சம் பரிச்சயம் இருந்தது. ஒரு ஆனந்தாவோட உபநிஷத் லெக்சர்லாம் கேட்டு அவரோட எல்லா புக்கையும் படித்து வச்சுருந்தேன். சுவாமிகிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமிகள் அதெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணல. எனக்கு அது என்னோடய ஈகோவுக்கு ஒரு அடியாக தான் இருந்தது. ஆனால் நான் அவரை நம்பினதுனால வால்மீகி ராமாயணம் படிக்க கிடச்சிது. சிவன் சார் புக்கை படித்த பின்னதான் இந்த ஆனந்தா புக்கெல்லாம் படித்து ஒரு அயோட்டா கூட ஞான வைராக்கியம் வராது. பக்தி தான் பண்ண முடியும் நமக்கு, அதெல்லாம் ஆய்க்கு. அந்த பக்தியை பண்ணுறதுக்கு என்ன சுலபமான வழி, அதில் எது வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சுவாமிகளை பார்த்து ஓரளவு தெரிஞ்சுட்டேன். அவர் எனக்கு ரொம்ப சொல்லி கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு குருக்கிட்ட நம்மளை ஒப்படைச்சுட்டோன்னா அவள் பண்ணுற அனுகிரகம், அவளோட ராகத்வேஷம், அவளுடைய அவள் மற்றவாக்கிட்ட எப்படி நடந்துக்கிறா, இதெல்லாம் நம்ம ஜட்ஜு பண்ணோன்னா நமக்கு பெரியதொரு லாபம் கிடைக்காமல் போயிடும். அதே நேரத்தில் நம்மளே அவட்ட ஒப்படைச்சுட்டோன்னா நமக்கு கனவிலும் நினச்சி பார்க்க முடியாத, நமக்கு யோக்கியதை இல்லைன்னா கூட அவள் பெரிய அனுகிரகம் பண்ணுறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற மாதிரி இருக்குது. ச ராகா சத்வேஷ பிரசிருமரசரோஜே பிரதிதினம் நிசர்காதாக்ராமன் விபுதஜன மூர்தானமதிகம் கதங்காரம் மாதா கதய பதபத்மஸ்தவ சதாம் நதானாம் காமாட்சி பிரகடயதி கைவல்ய சரணிம் நமஃபார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.